അൽഹംദുലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫുസിനാ വമിൻ സയ്യിആത്തി അഅ്മാലിനാ മൻ യഹ്ദിഹില്ലാഹു ഫലാ മുളില്ല ലഹു ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون صدق الله العظيم
أنبانا تايمارغلي சகோதரிகளே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அமைத்து தருவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக. அந்த வகையிலே அல்லாஹு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தின் ஊடாக கிடைக்கின்ற தேன் பானியுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இன்றைய பயானிலே பார்ப்போம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா தேன் என்ற உயிரினத்தை படைத்து அந்த தேன் பாணியிலே நிறைய நிவாரணிகளை அல்லாஹு சுபஹானஹு தஆலா மனித குலத்துக்கு வைத்திருக்கிறார். மனிதனுடைய இரத்தத்துக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளாக அந்த தேன் பாணி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று முழு உலகிலும் தேனை மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்துகின்றார்கள். எந்த அளவென்றால் எமது உடம்பிலே வரக்கூடிய சில நோய்களை இல்லமாக்கிக் கொள்வதற்கும் இந்த தேன்பாணி மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று அல்லாஹு சுபஹானஹு தஆலா அந்த அற்புதமான உயிரினத்தை பற்றி குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறான். எந்த அளவு அல்லாஹ் அந்த உயிரினத்தை பற்றி பேசியிருக்கிறான் என்றால், குர்ஆனிலே அல்லாஹு சுபஹானஹு தஆலா சுமாராக 6 சூராக்களை உயிரினங்களுடைய பெயர்களை தாங்கிய சூராக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த சூராக்களிலே ஒரு சூரா தான் சூரா அன்னஹில், தேனி என்ற அந்த சூரா. ஏனைய சூராக்கள் உயிரினங்களின் பெயர்களை தாங்கி இருக்கின்ற சூராக்களாக நாங்கள் பார்ப்போம் என்றால், அல் பக்கரா, அல் அன்ஆம், அன்னஹில், அன்னமுல், அல் அன்கபூத், அல் ஃபீல். இந்த 6 சூராக்களும் உயிரினங்களின் பெயரை தாங்கிய சூராக்களாக குர்ஆனில் இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த சூராக்கள்ல ஒரு சூரா தான் அன்னஹல் என்று சொல்லக்கூடிய சூரா, தேனி. அந்த தேனியுடைய பெயரை மையமாக கொண்டு ஒரு சூரா கூட குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹு சுபஹானஹு தஆலா அந்த உலகத்திலே ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அந்த எல்லா படைப்பினங்களிலும் மனிதனுக்கு நலவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதிலும் குறிப்பாக தேன் என்ற அந்த உயிரினத்தால் மனிதனுக்கு ஏராளமான நலவுகள் இருப்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா, அல்லாஹு சுபஹானஹு தஆலா அந்த உலகத்திலே உள்ள எல்லா உயிரினங்களையும் தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் படைத்தான். எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் நீரிலிருந்து படைத்தான். அவைகளில் சில உயிரினங்கள் தனது வயிற்றின் மீது நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் சில உயிரினங்கள் வயிற்றால் நடக்கின்றன, وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى رِجْلَيْنِ இன்னும் சில உயிரினங்கள் இரண்டு காலால் நடக்கின்றன.
وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى أَرْبَعَ
அவற்று இன்னும் சில மிருகங்கள் நான்கு கால்களை நடக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
யஹ்லுகுல்லாஹு மா யஷா
அல்லாஹ் நிச்சயமாக நாடியதை செய்யக்கூடியவன், அல்லாஹ் நாடிய மாறு இந்த உலகத்திலே படைக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு
இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர்
நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்று மீதும் ஆற்றல் மிக்கவன் அவன் சக்தி உள்ளவன் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த உயிரினங்கள்ல மிக முக்கியமான ஒரு உயிரினம் தான் தேன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினம். நாம் தேன் பூச்சி என்று எங்களுடைய பாசையிலே சொல்வோம். இதனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏராளமான நோய் நிவாரணியை வைத்திருக்கிறார். அந்த நோய் நிவாரணியை பார்ப்பதற்கு முன்னதாக தேன் பானியினூடாக நாம் என்னென்ன நோய்களுக்கு நிவாரணத்தை தேடிக்கொள்ளலாம், அதனூடாக என்னென்ன பலன்கள் இருக்கிறது, என்னென்ன ஆச்சரியமான சிறப்புகள் இருக்கின்றன என்பவைகளை பார்ப்பதற்கு முன்னதாக தேன் என்ற அல்லாஹனுடைய அந்த படைப்பு இந்த உலகத்திலே எந்த அளவு விசாலமான படைப்பு, அந்த படைப்பினுடைய சில சிறப்பம்சங்கள், அந்த படைப்பு அதனுடைய இனங்கள் என்னென்ன செய்கின்றன, அவைகளுக்குள்ளே இருக்கின்ற கட்டுப்பாடு எப்படி, அவைகள் எப்படி அவர்களுடைய கூடுகளை அமைக்கின்றன, என்னென்ற இடங்களில் அவர்களுடைய கூடுகளை அமைத்துக் கொள்கின்றது போன்ற விடயங்களை நாம் பார்த்துவிட்டு அந்த தேன்பானியினுடைய பயன்களை நாம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் இந்த உயிரினத்தை சொல்லுகின்றான். எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான்? தேனியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது
வஔஹா ரப்புக இலன்னஹ்லி அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூதா புயூதா வமினஷ்ஷஜரி வமிம்மா யஅரிஷூன்.
தேன் எங்கெங்க கூடு கட்டும் என்பதை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். தேனீக்கள் எப்படி தங்களுடைய கூடுகளை அமைத்துக் கொள்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், தேனீகள் மலைகளிலும் அதே போன்று மரங்களிலும் அதே போன்று மனிதர்கள் கட்டுகின்ற கூடுகளிலும் மனிதர் கட்டுகின்ற தேன் கூடுகளிலும் அவைகள் அவர்களுக்குரிய வீடுகளை அமைத்துக் கொள்கின்றன என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த வகையிலே நாம் பார்ப்போம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேனிகளில் அதிகமான தேன்கள் அவைகளுடைய கூடுகளை அவர்களுடைய தங்குமிடத்தை மலைப்பகுதிகளில் அமைத்து கூடுகளை கட்டி அங்கே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக மரங்களில் இன்னும் மனிதர்கள் கட்டுகின்ற தேன் கூடுகள் ஆகியவற்றில் தமது வீடுகளை அமைத்துக் கொள்கின்றதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த தேன் என்ற உயிரினத்தை ஒரு அற்புதமான உயிரினமாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். எந்த அளவென்றால் தேனீக்கள் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் அருக்குடையாகும். தேனை உருவாக்கும் அறிவு ஞானத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தேனிக்கு கொடுத்திருக்கிறார். மலைகளால் செழிப்புட்டிருக்கும் பகுதிகளில் வளர்ந்திருக்கும் பூக்களை வட்டமிட்டு தேனீக்கள் அப்பூக்களின் பானத்தை உறிஞ்சிக் கொண்டு அவையே அதன் வயிற்றில் பிறகு தேனாக அது மாறுகிறது. அவைகளை உறிஞ்சிக் கொண்டு அதனுடைய வயிற்றிலே அது சேமிக்கப்பட்டு பிறகு அது தேனாக மாறுகிறது. தேனீக்கள் பெரும் படிப்பினையை பெற்றுத்தரும் அல்லாஹுவின் படைப்பாக இருக்கிறது. அவைகள் நுட்பமான அறிவுள்ள ஒரு உயிரினமாக இந்த உலகத்திலே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். தேனீக்கள் அந்த தேம்பூச்சிகள் தங்கள் பணிகளை நுட்பமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த தேன்பூச்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார். கால நிலைகளை நன்கு அறிந்து கொள்ளும் ஆற்றலும் அந்த தேன்பூச்சிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மழை பெய்யும் நேரங்களை கூட தமது உள்ளுணர்வால் அறிந்து கொள்ளும் ஆற்றலை கூட அல்லாஹ் தேன்பூச்சிக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேன் இனத்தை இருக்கக்கூடிய அந்த தேன் பூச்சிகளை மூன்று வகையாக படுத்தலாம். எந்த கூட்டிலே தேன் இருந்தாலும் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய தேன் பூச்சிகளை மூன்று வகையாக பிரிக்கலாம். அதற்குள் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் மூன்று வகை. ஒன்று அரசி ராஜா பூன்னு நாங்கள் சொல்வோம். இரண்டு வேலையாக்களான பெண் தேன் பூச்சிகள். மூன்றாவது ஆண் தேன் பூச்சிகள் என்று மூன்று வகையான தேன் பூச்சிகள் எல்லா கூடுகளிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்று வகையிலும் ஒவ்வொன்றும் தத்தமது பொறுப்புகளை சரியாக செய்து வருகின்றன. இந்த மூன்று சாராரும் சேர்ந்துதான் அங்கிருந்து பெரியதொரு சமூகத்துக்கு பிரயோஜனமான அந்த தேன் பாணியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தேனீக்கள் முதலில் ஒரு வெளிப்படையான இடத்தினை தெரிவு செய்து அங்கே தமது கூட்டை அது அமைத்துக் கொள்ளும். அதுக்கு பின்னால தேனிகளுக்கு தலைவியான ராணி தேனி பூச்சி என்று சொல்லக்கூடிய வசிக்கும்படியான ஒரு வாசஸ்தலத்தையும் அக்கூட்டுக்குள் பெண் தேனீக்கள் அமைத்து கொடுக்கும். அதன் பிறகு ஆண் தேனீக்களின் வசிப்பிடங்களையும் அக்கூட்டில் அமைக்கும். அதற்கு அடுத்ததாகத்தான் ஆண் தேனீக்கள் உணவு தேடும் பணியில் அதிகமாக அக்கறை செலுத்தாது. இவை பெண் தேனீக்களை தான் அதிகமாக அந்த உணவுகளை, அதாவது பழங்களை உறிஞ்சி அந்த பழத்திருக்கக்கூடிய அந்த பாணிகளை, பூக்களை உறிஞ்சி பூக்கள் இருக்கக்கூடிய அந்த பாணிகளை வயிற்றிலே சுமந்து கொண்டு பெண் தேன் பூச்சிகள் தான் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறது. சிறிய தேன் பூச்சிகளை விடவும், அதாவது பெரிய தேன் பூச்சிகளை விடவும் சிறிய தேன் பூச்சிகள் அதிகமாக அவைகளுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. பெண் தேனீக்கள் அதன் கூட்டில் தேனை சேகரிக்கும். ஒரே நேரத்தில் அனைத்து தேனீக்களும் மேலிருந்து அதன் பிறகு பல பகுதிகளுக்கு அவை பிரிந்து விடுகின்றன. பிறகு மாலை பொழுதில் கூட்டுக்கு திரும்பி விடுகின்றன. எந்த அளவுண்டா, தேன்பூச்சிகள் கூட்டிலிருந்து காலையில என்ன செய்யும், அப்படியே அது கிளம்பிடும். கிளம்பும் போது கூட்டமாக போய் சில தூரம் போனதுக்கு பின்னால அவைகள் எல்லாம் தனியாக அப்படியே பிரிந்துவிடும். பிரிந்து பல பகுதிகளுக்கு, காட்டு பகுதிகளுக்கு போய் பூக்களின் மீது தங்கி எல்லா வகையான பூக்கள், குறிப்பிட்ட சில பூக்கள் அல்ல, எல்லா வகையான பூக்களின் மீது அது மொய்த்து அப்படியே அதுக்கு தேவையான அந்த உணவை உறிஞ்சிவிட்டு எல்லாம் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்துக்கு எல்லாம் அப்படியே வந்துவிடும். உறிஞ்சி கொண்டு அப்படியே வந்துவிடும். அந்த இடத்திலே துருவாடையுடைய எங்கேயாவது துருவாடைகள் வீசக்கூடிய அமைப்பிலே சில பூக்களுடைய வாடை இருந்தால் அங்கிருந்து அந்த தேனீக்கள் அந்த பழங்களை உரியாமல் அப்படியே திரும்பிவிடும். இது வேலைக்கார தேனீக்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி. அடுத்தது தேனீக்களின் ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்கிறது. அந்த பூச்சித்தான் எல்லா பூச்சிகளுக்கும் தலையாய பூச்சாக இருக்கிறது. தேனீக்களின் சமூகத்தின் தலைவி அதன் ராணி தேனியாகும். ராணி தேனியின் ஒரே ஒரு வேலை முட்டையிடுவது மாத்திரம்தான். அது வேற எந்த வேலையும் செய்யாது. குத்துவதற்குரிய முனையும் அதற்கு இல்லை. அதனால அதனுடைய வேலை முட்டை விடுவது மாத்திரம்தான். ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டத்தில் 500 முதல் 1200 வரையான முட்டைகளை அந்த ராணி தேனியிடும். ராணி தேனியை அறிந்து கொள்வது சுலோகமான ஒரு காரியம்தான். உருவத்தில் வேலைக்கார தேனியை போன்றிருந்தாலும் அந்த பெண் தேனிக்கு சமனாகத்தான் இதுவும் இருக்கும். ஆனால் அதை விட சற்று பெரியதாகவும் வயிறு சற்று நீளமானதும் சிறகு சிறிதாகவும் ராணி பூச்சி இருக்கும். ராணி பூச்சி கூட்டில் நடுவில் சென்டரில் முக்கியமான ஒரு இடத்தில் தான் அது இருந்து கொள்ளும். முட்டைகள் இடக்கூடிய பருவத்திலே அது விடும். அதனுடைய வாழ்வு காலம் சுமாராக 6 அல்லது 7 வருடங்கள் அந்த ராணி பூச்சி வாழும். ஒரு தேன் சமூகம் உருவாகும் முதல் கட்டத்தில் ஆண் தேனீக்களை காணலாம். இந்த ஆண் தேனீக்களின் பணி ராணி ஈயுடன், அதாவது ராணி பூச்சியுடன் சேர்ந்து கூடி அதாவது முட்டையிடுவதாகும். தேனீக்களிடம் ஒரு பழக்கம் ஒன்று, ஏதேனும் ஒரு தேனின் மூலம் ஏதும் கெடுதி அவைகளுக்கு ஏற்படும் என்றால் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ஏனைய தேன்பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கெடுதி ஏற்படுத்தக்கூடிய தேன்பூச்சியை அப்படியே அந்த கூட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். அது தேனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அதை கூட்டி விட்டு வெளியே விரட்டி அதை கொண்டு விடுகின்றன. இப்பணிக்காக சில தேன்பூச்சிகளும் நியமிக்கப்பட்டிருப்பதை வரலாறு ரீதியாக காண முடிகிறது. அதே போல தேன் பூச்சிகளுடைய செய்திகளை படிக்கின்ற போது முன்னால் உள்ள அறிஞர்கள் எங்களுக்கு ஆச்சரியமான நிறைய தகவல்களை தருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தேனீக்களின் ராணி என்று சொல்லக்கூடிய தேன்பூச்சி எங்கும் தனித்து செல்வதில்லை. அதனுடன் மற்ற வேலைக்கார தேன்பூச்சிகளை கூட்டிக் கொண்டுதான் எல்லா இடத்துக்கும் அந்த தேன்பூச்சி போய் வரும். அந்த ராணி தேம்பூச்சி எங்குமே தனியே போனது கிடையாது. என்ன செய்யும்? ஏனைய தேம்பூச்சிகளை அப்படியே கூட்டிக் கொண்டுதான் அந்த போகும். பறக்க முடியாமல் போனால், ராணி தேனீக்கு பறக்க முடியாமல் போனால், அந்த தேனீக்கள் ஏனைய தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து முதுகின் மீது ராணி ஈயை, அதாவது ராணி தேம்பூச்சியை உட்கார வைத்து அதை அழைத்து செல்லும். ராணி தேம்பூச்சியிடம் மற்ற தேனீக்களிடம் இருப்பது போல் கடிக்கும் முனை அதற்கு இல்லை. ராணி தேனி ஒரே ஒரு பணி, முட்டையிடுவது மட்டும்தான். இப்படி அவைகளுடைய பணிகள் அப்படியே எடுத்துட்டு போகும். தேனீக்களின் சில பணிகளும் இருக்கிறது. எல்லாமே அதாவது முட்டையிடுகிறது அல்ல, அந்த ராணி மட்டும்தான் முட்டையிடும். அதே போன்று பெண் அந்த தேம்பூச்சிகள் அவைகளுக்கு தேவையான அந்த பாணிகளை கொண்டு வந்து, அதாவது அந்த பழங்களில் இருக்கக்கூடிய பூக்களை உறிஞ்சி விட்டு வந்து அங்கே கொடுக்கிறது. கொடுத்ததுக்கு பின்னால் தேனீக்கள் முக்கியமான ஒரு பணி என்னென்றா, தேனீக்கள் யாவும் ஒன்று சேர்ந்து தமது பணிகளை பங்கு போட்டுக் கொள்கின்றது. கூட்டை சரிபடாது, கூட்டில சிலது பாதுகாப்புக்கு இருக்கும், வெளியில சிலது அதாவது அந்த பூக்கள் உள்ள பாணியை உறிஞ்சி வருவதற்கு சிலது இருக்கும். அதே போன்று உழுக்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் இருந்தால் அந்த பூச்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு இன்னொரு தேனீக்கள் குரூப்பன் இருக்கும். அதே போன்று குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவது, உணவுகளை சேமிப்பது, உணவுகளை கொண்டு வருவது ஆகிய பணிகளுக்கு வெவ்வேறு தேன்பூச்சிகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக அதிகமான வேலைகள் ஈடுபடக்கூடியது பெண் தேன்பூச்சிகள் தான். தேனீக்கள் வசிக்கும் கூட்டில் அருகாமையில் மற்றொரு கூட்டில் வசிக்கும் தேனி ஒன்று வந்துவிட்டால் எல்லா தேன்பூச்சியும் சேர்ந்து என்ன செய்யும்டா, அந்த தேன்பூச்சி அப்படியே விரட்டிடும். இன்னொரு தேங்கூட்டில் இருக்கக்கூடிய தேம்பூச்சி தற்செயலாக இந்த தேங்கூட்டுக்கு வந்தா அப்படி என்ன செய்யும், இந்த தேம்பூச்சிகள் சேர்ந்து அப்படியே அந்த தேம்பூச்சியை குத்தி அப்படியே விரட்டிடும். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தேனுக்கு நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். இப்படி ஒரு அற்புதமான படைப்பு தான் அல்லாஹுடைய இந்த தேம்பூச்சியாக இருக்கிறது. அதே போன்று இந்த தேன்பூச்சியினுடைய கூட்டின் அமைப்பை நாம் பார்ப்போம் என்றால், இந்த தேம்பூச்சியானது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மலைகள், மரங்கள், மனிதர்கள் கட்டுகின்ற தேன் கூடுகள், இந்த மூன்று இடத்தில் தான் தேம்பூச்சிகள் இருக்கும். இதை தவிர்ந்த ஏனைய இடங்களில் இவைகள் இருப்பது அரிது. அதிலும் அதிகமாக மலை போன்ற பகுதிகள் தான் இவைகள் இருக்கும். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தேம்பூச்சியினுடைய முக்கியமான ஒரு சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். தேன், அந்த பூச்சி தரக்கூடிய தேன் பாணி இருக்குதே, அந்த பாணியினுடைய ஷிஃபா, அந்த பாணியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, யஃப்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அவற்றின் வயிறிலிருந்து ஒரு பானம், பல கலர்களுடைய ஒரு பானம் வெளியாகும். அந்த பானம் தான் நாங்கள் சொல்லக்கூடிய தேம்பாணி. அந்த பானம் வழியாகும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பாணியில அந்த தேம்பூச்சியில கூட்டிருக்கக்கூடிய அந்த பாணியில, அதனுடைய வயிற்று பகுதியால் வரக்கூடிய அந்த பாணியில மனிதர்களுக்கு ஷிஃபா, ஆரோக்கியம் இருக்கிறது, மனிதர்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில தேவையான உணவாக அது இருக்கிறது, அதுல மிகப்பெரிய ஒரு ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். நிச்சயமாக உறுதியாக இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே படிப்பினி இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் தேன்பூச்சி. தேன்பூச்சி தேனீக்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் அருக்குடையாக இருக்கிறது. தேனீக்கள் தங்கள் பணிகளை நுட்பமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவை. எனவே அந்த தேன்பூச்சிகளிலே இருந்து அந்த கூடுகளில் இருந்து பெறக்கூடிய தேன் பானியினுடைய சிஃபா சாதாரணமான சிஃபா அல்ல, சாதாரணமான ஆரோக்கியம் அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதிலே மிக அதிகமான ஆரோக்கியங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆரோக்கியங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் தேன் என்பது மிகப்பெரிய ஒரு மருந்து. தேன் ஒரு அரும் மருந்து என்பது அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொன்ன ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இன்றைய வைத்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அல்லாஹ் இந்த பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், தேன் பானி என்பது உங்களுடைய மனிதர்களுக்கு அது சிஃபாவை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்து நஹல் 69வது ஆயத், அதாவது தேனி என்று சொல்லக்கூடிய சூரத்திலே 69வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இலங்கையின் தேனீக்களை பொறுத்த வகையிலே உலகில் இருக்கும் அனைத்து வகையான தேனீக்களை இன்னும் முழுமையாக கண்டறிந்து மேற்கொள்ளப்படவில்லை. தேனீக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு இருக்கும் என்றால் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடு தான் மெக்சிகோ. மெக்சிகோ என்ற நாட்டில தான் அதிகமான தேனீக்கள் இருக்கின்றன. அதிலும் இலங்கையில் வசிக்கக்கூடிய தேனீக்கள் சுமாராக ஒரு கூட்டுல 2500-10,000 வரையான தேன் பூச்சிகள் இருக்கு. அண்மை காலங்களில் சுமார் 20,000 தேனீக்கள், அதாவது தேன்பூச்சிகள் வசிக்கும் மிக பெரும் தேன் கூடுகளும் இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த அளவு தேன்பூச்சிகள் ஒரு கூட்டிலே அதனுடைய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தேன் என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு படைப்பு. அந்த தேனுக்கு முன்னால் நாம் சில வேளை தோற்று போவோம். உதாரணமாக பாதையிலே ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு வைத்துக் கொள்வோம். யாராவது ஒருவர் பாதையிலே போகிறார், போகின்ற ஒருவர் என்ன செய்கிறார், அப்படியே தேன்கூட்டு கல்லடிக்கிறார் என்றால் கல்லடித்ததுக்கு பின்னால் அந்த தேன்பூச்சிகள் என்ன செய்யும், எல்லா தேன்பூச்சிகளும் சேர்ந்து அந்த தேன்பூச்சை அந்த கூடை பாதுகாப்பதற்கு போடப்பட்ட அந்த வேலையாட்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த தேன்பூச்சிகள் என்ன செய்யும் தெரியுமா, யாரு கல்லடித்தார்களோ அவர்களை திரட்டும். நாம் எங்களுடைய பார்வையிலே நாங்கள் பெரியவராக இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு விளங்காத ஒரு படைப்பு தேன்பூச்சி. தேன்பூச்சி எல்லாம் சேர்ந்து எங்களை திரட்டுகின்ற போது தேன்பூச்சிக்கு முன்னால் நாங்கள் தோத்து போகிறோம். ஏன், காரணம் ஒன்றுபட்டதனால். அந்த தேன்பூச்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் தேன்பூச்சிக்கு முன்னால் நாங்கள் தோத்து போகிறோம். நாங்கள் தனிமையில் ஒரு கல்லை அடித்தாலும் என்ன செய்கிற தேன்பூச்சி அப்படி எங்களை எல்லாம் சேர்ந்து திரட்டி எங்களை தூர இடத்திலே கொண்டு வந்து விட்டு விடுகிறது. அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு அப்படியே அதை குத்தி விடுகிறது. இப்படி தேன்பூச்சியுடைய அதிசயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமான மார்க்க அறிஞர்களும் கூட இந்த தேனை பற்றிய நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாமா கமாலுதீன் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட ஆச்சரியமான வாழ்க்கை விடயங்களை, தேனுடைய ஆச்சரியமான வாழ்க்கை விடயங்களை ஹயாத்துல் ஹயவான் என்ற நூலிலே தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். எனவே இந்த உயிரினத்தின் முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஒரு அற்புதமான படைப்பு, அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய ஒரு படைப்பு, கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு படைப்பு, அது மாத்திரமல்ல நேர்த்தியான ஒரு படைப்பு. அதனுடைய கூடுகள் கூட, அதாவது நாம் பார்க்கின்ற போது அதனுடைய கூடுகளை எங்களுக்கு கூட ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அமைப்பில் அதனுடைய கூடு இருக்கும். எந்த ஒரு பொருளாதார மூலமாகவும் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த அளவில் அந்த கூட்டுலே அந்த கூடு அமைத்திருப்பதில் ஒரு படிப்பினை எங்களுக்கு இருக்கிறது. வட்டமான அமைப்பில் அந்த கூட்டை கட்டாமல் ஒரு அழகான ஒரு தோட்டத்திலே அந்த கூட்டை அமைச்சு எந்த அளவுண்டு அந்த கூட்டை பார்க்கின்ற போதும், அதாவது அந்த எல்லா தேன்பூச்சிகளும் தங்கக்கூடிய அமைப்பிலே அந்த தேன்பூச்சி கூடுகளை அமைத்து அதற்குள்ளே அழகான முறையில் தங்கி அதனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த தேன்கூட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த தேம்பாணி இன்று முழு உலகத்திலும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஷிஃபாவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்திய வைத்தியர் கூட சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான், தேன் பாணி என்பது, தேனியுடைய அந்த பாணி என்பது மிக முக்கியமான ஒரு ஷிஃபா, மிக முக்கியமான ஒரு உணவு என்பதாக இன்றைய வைத்தியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேனியை மருந்தாக உடைய காலத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஷிஃபாவை தேடி வந்த, ஆரோக்கியத்தை தேடி வந்த அநேகமான சஹாபாக்களுக்கு இந்த தேன்பாணியுடைய ஷிஃபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தேன்பாணியுடைய மருத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அதனுடைய சிறப்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் அந்த தேன்பாணியினூடாக நிறைய நோய்களுக்கு ஷிஃபாவை தெரிவிக்கிறார்கள், தேன்பாணி அவருடைய வாழ்விலும் அமல்படுத்தியிருக்கிறார்கள். அதனை ஒரு ஷிஃபாவாக அவர்கள் கண்டுகொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போன்று இந்த தேன்பூச்சியிலே, தேன்பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து தரக்கூடிய அந்த தேம்பாணியிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதனூடாக எங்களுக்கு இருக்கின்ற ஆரோக்கியங்கள் ஏராளம் என்றாலும் சுருக்கமான சில ஆரோக்கியங்களை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். அதில் இருக்கின்ற ஷிஃபா, அதில் இருக்கின்ற நோய் நிவாரணியிலே முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். நேரம் போதாமையினால் அந்த தேன் பாணியிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஷிஃபா, மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் என்னென்றால், தேன் ஒரு மருந்து. ஆரம்பத்திலே எங்கள வீட்டுகளில் தேன் இருந்தா சின்ன பிள்ளைகள் வந்து தேனை கலவுல தொட்டு திம்பாங்க. அவங்க நினைப்பாங்க இது மருந்து பொருண்டு. கலவுல தொட்டு தின்ன அந்த பிள்ளைகள் காலப்போக்கில் நினைப்பாங்க இது மருந்து, இது வளமையா நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா வளமையாக ஒவ்வொரு நாளும் அல்லது இரண்டு நாள் அல்லது மூணு நாள் விட்டு தேனை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாய்க்கு எடுக்கக்கூடியவங்க, தேனை பாவிச்சு வரக்கூடியவங்க, தேனை உண்டு வரக்கூடியவங்க, அவங்களோட வாழ்க்கையில நிறைய நோய்கள் குறைவதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தேன் என்பது மிக முக்கியமான ஒரு மருத்துவம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தேன் என்பது மருந்தாக முழு உலகிலும் உட்கொள்ளப்படுகிறது, அதே போன்று உணவாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. தேன் என்பது மருந்தாகவும் உணவாகவும் முழு உலகிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது முதலாவது இதனுடைய ஷிஃபாவாக இருக்கிறது. இரண்டாவது இந்த தேனுடைய ஷிஃபாவை நாம் பார்ப்போம் என்றால், அதாவது கொழுப்புள்ள உடம்புகள், சில மனிதர்களுடைய உடம்புகளிலே கொழுப்புகள் இருக்கும், அந்த கொழுப்பு தன்மையை போக்குவதற்காக வேண்டி யாரெல்லாம் தேன்பாணியை பாவித்து வருகிறார்களோ அவர் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மை அப்படியே காலப்போக்கில் நீங்கிவிடும். அதாவது தேன் கொழுப்பை கரைத்து விடுகிறது. உடல் மிகவும் பருமனாக உள்ளவர்கள் தேன், அந்த தேன் பாணியை தினமும் குடித்து வந்தால் உள்ளே இருக்கின்ற கொழுப்பு கரைந்து உடல் அவருடைய குறைந்துவிடும், உடல் எடை அப்படியே காலப்போக்கில் குறைந்துவிடும். எனவே ஒவ்வொரு நாளும் உடம்பு கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் தேம்பாணி கொஞ்சம் காலையில் அல்லது மாலையில் கொஞ்சம் உட்கொண்டு வந்தால் நிச்சயமாக அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தன்மைகளை அப்படியே கரைய வைத்து அவருடைய உடம்புகளை அப்படியே அது குறைத்து விடும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஷிஃபா தான் பித்த நீர் சுரப்பு. அதே போன்று இல்லாதவர்கள், பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்களை, இல்லாதவர்கள் தொடர்ந்து தேன் அருந்தி வந்தால், பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்கள் தொடர்ந்து தேன் அருந்தி வந்தால் பித்த நீர் சுரந்து தொண்டை இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களை விட்டு நீங்கிவிடும். முக்கியமான ஒரு ஷிஃபா பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்கள். பித்த நீர் எல்லோருக்கும் சுரக்க வேண்டும், சுரந்தால் தான் அவருடைய ஆரோக்கியம். அப்படி சுரக்க இல்லைண்டா அது ஒரு பல நோய்களை உருவாக்கும். எனவே பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்கள் தொடர்ந்து தேன்பாணி பாவித்து வந்தால் அந்த தேன்பாணி ஈர்ப்பு தன்மை எடுவது, அந்த ஒரு நாள் குடிக்கக்கூடிய தேன்பாணி பல நாட்கள் உடம்பில் இருந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எனவே தேன்பாணி ஒருவன் உட்கொள்கின்ற போதும் அதனூடாக உள்ளத்திலே அவருடைய அந்த உடம்பிலே மிக முக்கியமாக பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்களுக்கு அது நீர் சுரப்பை கொடுக்கிறது. அதே போன்று அவருடைய தொண்டை இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிவாரணி அது கொடுக்கிறது. அதே போன்று சுவாச கோளாறு, வயிற்று வலி, கிருமி நோய், தாகம், வாந்தி பேதி, விக்கல், மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கும் இந்த தேம்பாணி மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் அதிகமாக சுவாச கோளாறுகள் இருக்கிறதோ அவர்கள் தேமானை உட்கண்டால் காலப்போக்கில் அது சரியாகிவிடும். வயிற்று வலி உள்ளவர்கள், திடீரென்று ஒரு வயிற்று வலி வருகிறது, வயிற்றிலே வருத்தம் தேடிக்கொள்ள இயலாது, சில வேளை மறந்திருக்கிறோம், குணம் இல்லண்டா, அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காலையில கொஞ்சம் அல்லது மாலையில கொஞ்சம் தேம்பானி, சுத்தமான தேம்பானியை பயன்படுத்தி வந்தா வயிற்று வலி காலப்போக்கில் நீங்கிடும். நீங்க அந்த தேம்பானியை பாவித்து வருகின்ற போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எங்கட உடம்புக்கு தகாதவைகளை அந்த தேம்பானி அப்படியே இல்லமானாக்கிவிடும். அதே போன்று கிருமி நோய் உள்ளவர்கள், கிருமியை கொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தேனிக்கு கொடுத்திருக்கிறார். தேனியுடைய அந்த பாணி இருக்கிறதே, கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றலையும் அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போன்று சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில நிறைய தாகம் வரும், இரவுல படுத்தாலும் ரெண்டு மூணு முறை தண்ணி குடிக்கணும், தாகம் வரும், பகல்ல தாகம் வரும், சின்ன ஒரு பயணம் போனா ரெண்டு மூணு மணித்தியான ஒரு பஸ்ல பயணம் போகல தண்ணீர் குடிக்கணும், தாகம் வரும். தீராத தாகம் உள்ளவர்களும் தேம்பானியை இடையிடையே மணித்தியானத்துக்கு இடையிடையே அல்லது காலையில் கொஞ்ச நேரம் உட்கொண்டு வந்தால், கொஞ்ச நேரம் எடுத்து வந்தால் அவருடைய தாகம் காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் குறைந்து குறைந்து அப்படியே நீங்கிவிடும். அதேபோல் வாந்தி பேதி உள்ளவர்களும் இந்த தேனை பயன்படுத்தினால் அவருடைய வாந்தி பேதியின் காலப்போக்கிலே நின்றுவிடும். அதே போன்று விக்கல் உள்ளவர்கள், விக்கல் சிலருக்கு அதிகமாக விக்கல் வருகின்ற பழக்கம் இருக்கும், அந்த விக்கல் என்ற அந்த நோயை இல்லமாக்குவதற்கும் தேன்பானியை தொட்டு நாக்கிலே வைக்கின்ற போதும் தொண்டையிலே நாங்கள் எடுத்து அதை ஒழுங்குகின்ற போது அந்த விக்கல் காலப்போக்கிலே எங்களை விட்டு நீங்கிவிடும். அதே போல மலச்சிக்கல் உள்ளவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள் மலவாயுவை, அதாவது எங்களுடைய மலங்கள் வெளியாகக்கூடிய அந்த இடங்களை துப்புரவு செய்கின்றத, அது மாத்திரமல்ல எங்களுடைய மலம் கஷ்டம் இல்லாமல் போவதற்கு இந்த தேம்பானை உதவியாக இருக்கிறது. எனவே தேம்பானியை உட்கொண்டு வரக்கூடியவர்கள் எந்த வித மலச்சிக்கலும் ஆகாமல் அவருடைய அந்த கலாஹாஜத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதே போன்று இன்னும் தேனீக்களுடைய பயன்களை நாம் பார்ப்போம் என்றால், தேனீக்களால் சேகரிக்கப்படக்கூடிய உணவு அது சத்துள்ளது. தேனீகளால் சேகரிக்கப்படுகின்ற உணவு அந்த தேன் சத்துள்ளது, அது மருத்துவ பொருளாகவும் மிக முக்கியமாக சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது. இன்றைக்கு தேனீகள் எல்லாவற்றுக்கும் போய் ஒவ்வொரு பூ மரங்கள்ல மொச்சிட்டு எடுத்துட்டு வார அந்த பூக்களின் உறிஞ்சிட்டு வார அந்த நீர், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் காலப்போக்கில் அந்த பூவிலிருந்து உறிஞ்சிவிட்டு வந்தது அது பாணியாக மாறுகிறது. அந்த பாணி எந்த அளவு என்றால் அது மனிதனுக்கு ஷிஃபா, அதுல ஆரோக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு டாக்டரால கொடுக்கிற மருந்த உடவும் தேனுடைய பாணியினால மனித உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் நோய் நிவாரணம் இருக்கிறது. டெப்லெட்டால் கிடைக்காத நிறைய ஷிஃபாவை தேன் பாணியினூடாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த தேன் பாணி என்பது உணவாகவும் மருந்தாகவும் இன்றைய உலகிலே பயன்படுத்தப்படுவதோடு அதில் மிக முக்கியமாக இந்த தேன்பாணி என்பது இன்று நேற்றல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் தேன்பாணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மத்தியிலே இது ஒரு முக்கியமான ஒரு ஷிஃபாவை தரக்கூடிய ஒரு மருந்தாக அன்றைய காலத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று குரல் வளம் குறைந்தவர்கள், தெளிவான முறையிலே பேச முடியாதவர்கள், அல்லது பேசுகின்றார்கள் அவருடைய பேச்சு கொத்தையாக இருக்கிறது, அல்லது பேச்சு நல்ல முறையில் வெளியே வராது, அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் குரல் வளத்தை கூட்டிக் கொள்வதற்கு, குரலை தெளிவாக பேசிக் கொள்வதற்கு, நாவில் இருக்கக்கூடிய கொன்னல்களை அவிழ்த்து விடுவதற்கும் தேன்பாணி என்பது மிக முக்கியமான ரசிப்பாக இருக்கிறது. யாரெல்லாம் தேன்பாணியை பயன்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் தேன்பாணியை குடிச்சு வராங்களோ, அவங்களுடைய பேச்சுகள் தெளிவாக இருக்கும், அவங்களுடைய உச்சரிப்புகள் தெளிவாக இருக்கும். அதே போன்று அவர்கள் கீச்சு குரல்ல அல்லது தடுமாட்டமான குரல்ல பேச மாட்டாருடைய குரல் அழகானதா இருக்கும். அதனாலதான் மதரசாக்கள்ல சொல்லுவாங்க, உங்களோட சில பிள்ளைகள்கிட்ட குரல் வளம் குறைவா, பயம் பண்ணக்கூடிய பிள்ளைகளா, கராத்தோதக்கூடிய பிள்ளைகளா, நீங்க ஈச்சம்பழம் சாப்பிடுங்க, தேம்மானி கொஞ்சம் வாய்க்கு எடுத்து குடியுங்க, காலையில கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க என்ற விஷயத்தை மதரசாக்கள் சொல்லுவாங்க. ஏன் காரணம், குரல் வளத்துக்கு அது மிக முக்கியமான ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பேச்சிலே கொண்டல் இருக்கிறதா, அல்லது நாங்கள் தடுமாற்றம் பேசுவதற்கு தடுமாறுகிறோமா, நிச்சயமாக இந்த தேம்பானியை பயன்படுத்துகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களோட குரல்ல தெளிவை ஏற்படுத்துவான், உச்சரிப்புகள் நல்ல முறையிலே வெளிவரும். அடுத்து இந்த தேனூடாக கிடைக்கின்ற ஷிஃபாவில் ஒன்று, கண் பார்வை கூர்மையா, கண் பார்வை இருக்குதே அது கூர்மையாகுவதற்கு தேன்பானி ஒரு பங்காற்றுகிறது. எந்த அளவு என்றால், ஒரு அறிஞர் இந்த தேன்பானியுடைய ஷிஃபாவை பற்றி எழுகின்ற போது அவர் எழுதுகின்றார், ஒரு மனிதனுடைய கண் பார்வைக்கு எந்த அளவு இந்த தேன்பானி தாக்கம் செலுத்துவதென்றால், ஒரு மனிதன் தேம்பானியை தொட்டு நாக்கிலே வைத்து உள்ளே எடுக்கின்றான், எடுத்ததுக்கு பின்னால் அது நரம்பு, அது நரம்பு வலையாக சக்தியை கொடுத்து அந்த மனிதனுடைய கண் பார்வைக்கு துணையாக இருக்கின்ற அந்த நரம்பு வழியாக இயங்குகின்ற அந்த உறுப்புகளுக்கு அது சக்தியை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. அதனால் கண் பார்வை, மனிதர்களுடைய கண் பார்வை கூர்மையாகும் என்ற அந்த விளக்கத்தை அவர் சொல்லுகின்றார். அதே போன்று ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடியதாக தேம்பான் இருக்கிறது. எந்த அளவு ஞாபக சக்தின்டா, நரம்பு பசுமை அடைகிறது, நரம்புகளுடைய செயற்பாடெல்லாம் நல்ல முறையிலே நடந்து மூளைக்கு உற்சாகத்தை கொடுத்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. யாரெல்லாம் தேம்பானியை பயன்படுத்துவாராங்களோ அவங்கள உள்ளத்துல மனன சக்தி, ஹிஃபுல் குர்ஆன பாடமாக்குறது, அல்லது ஹதீஸ் ஒன்ற பாடமாக்குறது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பாடமாக்குறது ரொம்ப லேசா இருக்கும். தேன்பானி பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். அது அவங்களோட நரம்புக்கு பயத்து அந்த நரம்பினூடாக உடம்புகளுக்கு போய் அவருடைய மூளையை நேரடியாக சென்று மூளையில வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த தேம்பான் இருக்கிறது என்ற செய்தியை அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று நோய் ஈர்ப்பு சக்தியும் அதில் இருக்கிற, நோய் ஈர்ப்பு சக்தின்டா, எங்கட உடம்புல இன்றைக்கு நோய் வாரத்துக்கு பிரதான காரணங்கள்ல ஒன்று என்னண்டா, நோய் ஈர்ப்பு சக்தி இல்லை. நோய் ஈர்ப்பு சக்தின்டா, நோய் என்று வந்தா நோய உடனே இல்லமாகக்கூடிய நோய் ஈர்ப்பு சக்தி வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்கும். நாங்க ஆரம்ப காலத்துல கசப்பான உணவுகளை சாப்பிட்டோம், பீக்கங்கா, கீரை வகைகள், கத்தரிக்காய், அதே போன்று இப்படியான சில உணவுகளை நாங்க சாப்பிட்டு வந்தோம், கசப்பான உணவுகள். அந்த காலத்துல சாப்பிட்டு வந்த அந்த பீக்கங்கா, அதே போன்று வெள்ளரிக்காய், அதே போன்று சில கீரை வகைகள், இவைகளின் ஊடாக எங்கட உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுரப்பிகள், எங்களுடைய உடம்புல எந்தெந்த இடத்துக்கு அந்த உணவுகள் போய் சேர வேண்டுமோ, நாம் கசப்பான உணவுகள் அந்த காய்கறிகளை உண்ணுகின்ற போது எங்களுடைய உடம்பிலே நோய் ஈர்ப்பு சக்தி உருவாங்க. நோய் ஈர்ப்பு சக்தி வந்துவிட்டால் சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் எங்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை செலுத்தார், தடுமல் எல்லாம் இலகு வராது. சின்னொரு மடக்கி நலஞ்சாலும் தடுமல் வராது, சின்னொரு கூழ் கொடிச்சாலும் சளி வராது, அதே போன்று எங்களுக்கு மூச்செடுக்க இயலாத ஒரு கஷ்டம் வராது. அதே போன்று கொஞ்ச நேரம் நாங்க பணியில இருக்கிறோம், இரவுல காத்து ஒரு பயணம் போறோம்னா அந்த கிராய்க்கு வந்தா எங்களுக்கு தூங்கலாது. ஏன் காரணம், நோய் ஈர்ப்பு சக்தி எங்களோட உடம்புல இல்லை. அதனால நோய் ஈர்ப்பு சக்தியை தரக்கூடியதுதான் கசப்பான அந்த உணவுகள். நாங்க ஆரம்ப காலத்துல சிலவங்க கசப்பான உணவுகள், அதாவது எந்த அளவு நம்ம மரக்கறிகளை ஆக்காம சமைக்காம சும்மா சாப்பிடக்கூடியவங்களா இருந்தான், ஏண்டா அதுல நிறைய ஆரோக்கியம், அதுல நிறைய அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தது. இன்றைக்கு என்ன செய்யறோம், அந்த உணவுல அப்படியே விட்டுட்டு நாங்க இன்னைக்கு நோய்கள் கூடின உணவுகள் அப்படியே தேடுறோம். அதனால நோய் ஈர்ப்பு சக்தியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தேன்பானியில வச்சிருக்கிறான். யாரெல்லாம் தேன்பானியை பயன்படுத்தி வராங்களோ அவங்கள உடம்புல நோய் ஈர்ப்பு சக்தியும் இருக்கு, நோயை தாக்கி பிடிச்சும், நோய் வந்தா உடனே இல்லமாக்கிடும், அப்படி நோயை தடுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தேம்பானிக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இவைகளை நாங்கள் இந்த தேம்பானியினூடாக இந்த தேனினூடாக எங்களுடைய ஆரோக்கியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு ஷிஃபா தான் தேனின் மூலமாக கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியம் தான். நமது உடலை வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நமது உடலிலே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அதாவது நஜீஸ்கள் அந்த சூழல் இருக்கக்கூடியவற்றிலிருந்து பாதுகாப்பது நமது தோல் ஆகும். எங்கட உடம்புல இருக்கக்கூடிய தோல் இருக்குதே, இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய தூசிகள் நஜீசுகள் எங்களை மேல வந்து அப்பிக்கொள்ளாம இந்த தோள்கள் எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த தோள்கள்ல வருகின்ற கரும்புள்ளி அல்லது சொரிச்சல் தோல் உரிதல் போன்றவற்றுக்கு இந்த தேனை கொஞ்சம் எடுத்து தடவினால் எங்கட அந்த சொருகின்ற அந்த நோய் அப்படியே நின்றுவிடும். தழும்புகள் வந்திருந்தால் தழும்புகளின் காலப்போக்கில் மாறிவிடும். அதெல்லாம் நான் பார்க்கிறோம். தச்சேடா யாருடைய தலையிலையாவது தேமானி விழுந்துட்டா அந்த தலைமயிர் அப்படியே பழுத்து போறதை நாங்கள் பார்க்கிறோம். சிலவங்களோட தலைமயிர் அப்படியே விழுந்துடும். அந்த அளவு பவர் அல்லாஹ், அந்த அளவு ஒரு ஆற்றலை திறமை அல்லாஹ், ஆரோக்கியங்களை அல்லாஹ் அந்த தேமானியை கொடுத்து அதை எதுக்கு பயன்படுத்துவோமோ அதுக்கு பயன்படுத்தினா நிச்சயமாக அதனூடாக நிறைய ஷிஃபாவை எங்களோட வாழ்க்கையில கண்டுகொள்ளலாம். அதே போன்று தேனை உட்கொள்ளும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடை, தேன் பாணி என்பது அது ஒரு பாணி வகை, ஆரோக்கியம் நிறைந்த பாணி வகை, அது ஒரு உணவு வகை, அது உடம்புக்கு தேவையான ஒன்று, எல்லாருடைய உடம்பு இருக்க வேண்டிய ஒன்று, நோயிருப்பு சக்தி உள்ளது என்று விளங்கி இருக்கிற நாங்க தேனை யாராவது பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தேனை சூடாக சூடான உணவுப் பொருட்களுடன் கலக்கக்கூடாது. சூடான உணவுப் பொருட்கள் எதனுடையும் தேனை கலக்கக்கூடாது. தேன் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு, அந்த தேம்பாணி அதை சூடான எந்த உணவோடையும் கலந்து குடிக்க கூடாது. அப்படி கலந்து குடிக்கின்ற போது சில வேலை அது வேற வழிவுகளை ஏற்படுத்தும். அதனால தேனை தனிமையில் நாங்கள் பயன்படுத்தணும். அதே போன்று சில சில பொருட்களோட கலந்து சில சில உணவுப் பொருட்களோட கலந்து அதை பயன்படுத்தலாம். அதே போன்று முக்கியமாக சூடான உணவுப் பொருட்களோட தேனை கலக்கக்கூடாது, அது முதலாவது விஷயம். இரண்டாவது, தேனை சூடாக்குவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். எங்கட தேன் பாணிகள் சில டைம்ல நான் கொண்டு வருடக்கணக்கில் பாசாக இருக்கும், அதை என்ன செய்ய சிலவங்க சூடாக்குவாங்க அல்லது சிலவங்க கொஞ்சம் கொண்டு வெளியில வைப்பாங்க. இப்படி அந்த தேம்பாணியை சூடாக்குவதை முற்றாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அடுத்த விஷயம் மூணாவது, வெப்பநிலை அதிகமாக உள்ள இடங்களில் வேலை செய்பவர்கள், சூடு அதிகமாக உள்ள இடங்கள், வெப்பம் அதிகமாக உள்ள இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க தேன் பாய்ப்பதை தடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க தேன் என்பது ஒரு உன்னதமான ஒரு உணவு, ஒரு ஆரோக்கியம் நிறைந்தது. என்னை சூடான வெப்பமான இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க அதை தவிர்க்க வேண்டும். அதே போல நாலாவது முக்கியமான ஒரு விஷயம், தேனை மழை நீர் அல்லது கடுகு அல்லது நெய் மற்றும் காரமான உணவு வகைகளோட அதை கலக்கக்கூடாது. தேனை மழை நீரோட கடுகு நெய் மற்றும் காரமான உணவுப் பொருட்களோட தேனை கலந்து குடிக்கக்கூடாது. தேனை ஏனைய சில உணவுப் பொருட்களோட கலந்து குடிக்கலாம். இப்படி இந்த தேனை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை இதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு வழிபடக்கூடிய படைப்புகளில் ஒன்றுதான் இந்த தேனிகளாக இருக்கிறது. எந்த அளவு என்றால் தேனிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஒரு கூட்டை எப்படி அமைச்சோனும், எந்த காலத்துல கூட அமைச்சோனும், அந்த கூட்டுலுக்க எங்க இருந்து தேன் பானிய கொண்டு வரணும், அதே போல மழை காலமாக இருந்த அந்த கூடுகளை மழை காலத்துக்கு முன்னதாக அமைக்கும் போது எந்த இடத்துல அமைக்கணும் போன்ற நிறைய ஆற்றல்களை அல்லாஹ் தேன் பூச்சிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அப்படித்தான் ஒவ்வொரு தேன்பூச்சியும் இந்த உலகத்தில் அவைகளுடைய கூடுகளை அப்படியே அமைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தேன்பூச்சியினுடைய முக்கியமான சில விடயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட இந்த உயிரினத்தை நாம் படித்திருப்பது மாத்திரமல்ல, இந்த உயிரினத்தில் இருந்து பெறக்கூடிய ஏராளமான படிப்பினைகளை எடுத்துக்கொள்வதும் அந்த படிப்பினையில் இருந்து நாமும் எமது வாழ்வை மாற்றிக்கொள்வதும் அதே போன்று தேன் பாணியினூடாக எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற நோய்களுக்கு ஷிஃபாவை ஆரோக்கியத்தை தேடிக்கொள்கின்ற வழிமுறைகளை எதிர்காலங்களில் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான தாய்மார்களே, முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அதுதான் தேன் பாணி, தேன் பூச்சியுடைய பெருமதி, அதேபோன்று தேம்பூச்சி தரக்கூடிய அந்த தேம்பாணியுடைய பெருமதி, அது எந்தெந்த நோய்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கிறது, அதனுடைய ஷிஃபாவுடைய விசாலம், அது எந்த அளவு உடம்புல ஆரோக்கியத்தை தருகிறது போன்ற விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக அதனுடைய ஆரோக்கிய விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அதுல மிக முக்கியமாக முதலாவது சொன்ன விஷயம், தேனை மருந்தாக உணவாக பயன்படுத்தலாம். தேனை உணவாக மருந்தாக பயன்படுத்தலாம். சாப்பாடு கிடைக்காத போது நாங்க தேனை கொஞ்சம் எடுத்து குடிச்சா அது எங்கட உணவுக்கு எங்கட உடம்புக்கு அது உணவாக போய் சேரும். இரண்டாவது விஷயம், கொழுப்பு, யாருடைய உடம்புல கொழுப்புகள் இருக்கிறதோ அந்த கொழுப்புகளை கரைப்பதற்காக தேன் காலையில கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தா நிச்சயமாக காலப்போக்குல அல்லாஹ் பருமனான அந்த உடம்ப அப்படியே கொழுப்புகள் கரைய வைத்து அப்படியே எங்களை குணமாக்கிடுவான். அதே போல மூணாவது என்னுடைய ஷிஃபா, பித்த நீர் சுரப்பு இல்லாதவர்கள் தொடர்ந்து தேன் அருந்தி வருகின்ற போது பித்த நீர் சுரந்து தொண்டை இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படியே அவர்கள் நீங்கி ஆரோக்கியத்தை ஏற்படுகிறது. அதே போன்று நாலாவது விஷயம், சுவாச கோளாறு, வயிற்று வலி, கிருமி நோய், அதே போன்று தாகம், வாந்தி பேதி, விக்கல், மலச்சிக்கல் ஆகிய நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தேம்பானை கொடுத்திருக்கிறார். அதாவது எங்களுக்கு சுவாச கோளாறு ஏதாவது இருந்தால், அல்லது வயிற்று வலி இருந்தால், அல்லது கிருமிக்குரிய அறிகுறிகள் இருக்கிறது என்று நாங்கள் விளங்கியிருந்தா, அல்லது எங்களுக்கு தாகம் வருகிறது, தீராத தாகம் வருகிறது, ஒரு மணத்தியா ரெண்டு மணத்தியானத்துக்கு இடையில ரெண்டு மூணு முறை தாகம் வருகிறது, அல்லது வாந்தி பேதி, அல்லது விக்கல் வருது, அதாவது மணத்தியானத்துக்கு நிறைய முறை விக்கல் எங்களுக்கு வருகிறது, அல்லது மலச்சிக்கல் இருக்குது, இப்படி இருக்குமாக இருந்தா அவங்களும் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ கொஞ்சம் இந்த தேம்பானியை பயன்படுத்தி விட்டு வந்தா நிச்சயமாக அவருடைய நான் முன்னால சின்ன சுவாச கோளாறு, வயிற்று வலி, கிருமி நோய், தாகம், வாந்தி பேதி, விக்கல், மலச்சிக்கல் போன்ற நோய்கள் இருந்து அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஐந்தாவது செய்யம், தேனீக்களால் தயாரிக்கப்படக்கூடிய உணவு, அது மிக முக்கியமான ஒரு மருந்து பொருளாக இருக்கிறது. அதை உட்கொள்ளுகின்ற போது அல்லாஹ் எங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறான். அதே போன்று சின்ன சின்ன நோய்களை எல்லாம் அப்படியே அல்லாஹ் அப்படியே நீக்கி விடுகிறான். அதே போன்று அது மிக சக்தி உள்ள ஒரு உணவாகவும், சத்துக்கள் கூடின ஒரு உணவாகவும் எங்கள் உடம்புக்கு போய் சேர்கிறது. ஆறாவது விடயம், குரல் வளம் குறைந்தவர்கள் நல்ல முறையில குரல், அதாவது எங்களுடைய குரல் நல்ல முறையில வெளியில பேசுறது விளங்க வேண்டும், அல்லது கொன்னல் உள்ளவர்களுடைய கொன்னல் போக வேண்டும், எங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்க, அல்லது குர்ஆன் ஓதுகிறோம், குர்ஆன அழகிய முறையில நாங்கள் ஓதணும் என்பதற்காக வேண்டி போன்ற, அதே போன்று பயான் செய்யக்கூடியவர்கள் அவருடைய குரல் அதிகப்படுத்துவதற்காக, அவருடைய குரல்களை வளர்த்துக் கொள்வதற்காக, அவருடைய குரல்களை தெளிவாக்கிக் கொள்வதற்காக இந்த தேன்பாணியை வளமையாக குடித்து விட்டு வந்தால் அவருடைய குரல்களை நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுப்பான். அதில் மிகப்பெரிய ஒரு ஷிஃபா அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று ஏழாவது ஷிஃபாவாக, கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை கூர்மை இல்லாதவர்கள் தேன்பாணியை பயன்படுத்தி வருகின்ற போது நிச்சயமாக அவருடைய கண் பார்வை காலப்போக்கிலே சிறுக சிறுக அது குணமாகி அவருடைய கண் பார்வை தெளிவான முறையில் பார்க்கக்கூடியதாக அவருடைய பார்வை தோற்றமளிக்கும். அதே போன்று எட்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் இந்த தேன்பாணியில வைத்திருக்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஆரம்ப காலத்தில் நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய உணவுகளை எல்லாம் கொண்டு வந்தோம். இந்த அவைகள் காலப்போக்கிலே மாறி மாறி நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்ணக்கூடிய எல்லா உணவுகளும் நோய்கள் நிறைந்த உணவுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அதே போன்று எல்லாம் அப்படித்தான், எல்லாமே நோய்கள் நிறைந்த உணவுகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் மண்ணை அடித்து, அதே போன்று விவசாயம் செய்ய போனால், வேளாண்மை செய்ய போனால், வேளாண்மை செய்தது முதல் அதை அதாவது அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு இடையிலே 10-15 முறை எண்ணெய் அடித்து அதனை அதாவது பூச்சிகள் இந்த பாதுகாத்து தான் அந்த நெல்லை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதே போன்று மரக்கறி செய்கின்ற போதும் அப்படித்தான். அதே போன்று கொச்சிக்கா ஏனைய எல்லா விஷயங்களுக்கும் இப்படித்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே மருந்தோடுதான் அந்த எல்லா விவசாய பொருட்கள் அதே போன்று தானிய பொருட்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதனால் குறைந்து போகிறது. இயற்கையாக வருவோர் அதாவது மழை நீர் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய தாவரங்கள் தானியங்கள் அதனூடாக உடம்புக்கு கிடைக்கின்ற அந்த உணவு போஷாக்குள்ளது, அந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, அந்த உணவே மருந்தாக உடம்புக்கு போய் சேருகிறது. எனவே அந்த மனிதனுடைய ஆயுள் நீடிக்கப்படும். நாங்க பார்த்தோம் ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, 90, 100, 110 வருடங்கள் வாழ்ந்தாங்க. 90, 100 வருடம் வாழ்ந்தவங்க நியாயமான பேர் நாங்க எங்கட ஊர்களில் கூட அடையாளப்படுத்தலாம். அந்த அளவுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல உணவுகள்ல நச்சு பதார்த்தங்கள் அதாவது பயன்படுத்தப்படையில் கிருமி நாசினிகள் அதே போன்று கிருமிகளை கொள்வதற்காக வேண்டிய அப்படிப்பட்ட எண்ணெய்கள் பயன்படுத்தப்படையில் அந்த காலத்தில் அவங்க விவசாயம் ஏதோ ஒரு அமைப்புல செய்து அந்த காலத்தில் இப்படிப்பட்ட கிருமிகளை கொள்வதற்காக அதாவது விவசாய நிலங்களை நாசமாக்குகின்ற அந்த அதாவது உயிரினங்களை அழிப்பதற்காக வேண்டிய பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. நவீன காலத்தில் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவர்களுடைய ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்தான். அவர்கள் வாழ்ந்த காலங்கள்ல நிறைய நோய்களும் இருக்கு. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் அவங்கள காலத்துல இல்லாத எத்தனையோ நோய்களை இன்றைக்கு நாங்க கேள்விப்படுகிறோம். எந்த அளவுனா 25-30 வருஷங்களுக்கு முன்னால போனா கிருமின்னு சொல்லக்கூடிய நோய் ஒன்று இருக்கவே இல்லை. இன்றைக்கு அண்மை காலத்துல தான் கிருமி என்ற நோய் ஒன்றே உருவாயிருக்கு. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே எதை சொல்ல வருகிறேன்டா, எங்கட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் போக வேண்டும். எனவே அப்படி உணவுகள் போக இல்லைன்னா எங்கட உடம்புல சின்ன சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே நோய் வந்துவிடும். அதை நான் சொன்னேன் ஆரம்பத்துல, லேசா மலைக்கு நுழைஞ்சாலும் ஒரு தடுமல் வந்துவிடும். கொஞ்ச நேரம் காத்துல போனா அந்த இரவைக்கு படுக்கலாது, ஊச்சடுக்கலாது. அதே போன்று சின்ன ஒரு கூலை குடிச்சாலும் என்ன செய்யறது, சளி வந்துடும். இது எங்களுடைய வாழ்வில ஏற்படக்கூடிய துளிர் மாற்றம். ஆரம்ப காலத்துல உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சாலும் அவங்களோட உடம்புல உடனே இப்படி மாற்றம் வராது. ஏனென்றா அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த காலத்துல வாழ்ந்த அந்த வாழ்ந்த காலங்கள்ல தாவரங்கள் தானியங்கள் மூலமாக செய்தெடுக்கப்பட்ட எல்லா அந்த உணவுகளையும் எல்லாம் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுத்திருந்தான். எனவே இந்த ஆரோக்கியமான இந்த தேனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற போது நிச்சயமாக எங்களோட வாழ்விலும் நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக ஏற்படும். அதே போன்று 9வது விஷயம், ஞாபக சக்தி இந்த தேன் பானியோட அதிகமாக ஏற்படுகிறது. எங்கட சில விஷயங்களை நாங்க ஒரு ஒத்தரைகளை தள்ளி தரையிக்கிறார் அல்லது நாங்கள் யாராவது கொடுக்க வேண்டியிருக்கிறது, அல்லாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இத்தனாம் தேதி இருக்குது, அல்லது முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறோம் ஆனால் மறந்து போகுதுண்டா, என்ன காரணம்டா? ஞாபக சக்தி எங்கள்கிட்ட நிறைய பேர்த்தே இல்லை. அதனால ஞாபக சக்திக்காக நாங்கள் குர்ஆன பாடமாக்கணும், ஹதீச பாடமாக்கணும், அதே போன்று நிறைய விஷயங்கள் எங்களை உள்ளத்துல வச்சிருக்கிறோம்ன்ற ஆசை உள்ளவங்க என்ன செய்யுங்க, தேம்பானிய ஒவ்வொரு நாளும் காலையில கொஞ்சம் பயன்படுத்திட்டு வாங்க, உட்கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில மரணத்தை ஹிப்புல உள்ளத்துல தருவான், உள்ளத்துக்கு அல்லாஹ் ஹிப்புல தருவான், மரண சக்தியை தருவான். எனவே அந்த மரண சக்தியினூடாக குர்ஆன மட்டும் இல்ல, ஹதீஸ மட்டும் இல்ல, ஏராளமான விஷயங்களை எங்கட உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு மதரசாவில் படிக்கக்கூடிய ஓதக்கூடிய பிள்ளைகள் காலையில நினைச்சுவாங்க அந்த தேம்பானி கொஞ்சத்தை உட்கெடுப்பான் சுபகுக்கு பின்னால, அல்லது சகஜத்துடைய நேரத்துல தேம்பானி ஈச்சம்பளங்களை அவங்க பயன்படுத்தக்கூடிய வைக்கிறான். ஏனென்றா அந்த பிள்ளைகளுடைய குரல் தெளிவான முறையில் அவங்களோட உச்சரிப்புகள் வருகிறது, கொன்னல் இல்லாம. அதே போன்று ஞாபக சக்தி அதிகமாகுது. எந்த அளவு உண்டா, சில பிள்ளைகள் 7 மாதம் 6 மாதங்கள்ல குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்ய முடிக்கிறான், 30 ஜுஸுவையும் 6-7 மாதங்களை முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன அல்லாஹ் பாரமாக்கக்கூடிய வழியிலே சாக்கி கொடுக்கிறான். எனவே தேன்பானி என்பது மிகப்பெரிய ஒரு ஷிஃபா இன்றைய வயிற்றில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஞாபக சக்தியை தரக்கூடிய ஒன்றாக தேம்பானி பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஞாபக சக்தியை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல அவனுடைய கண் பார்வை கூர்மையாகிறது, அதே போன்று அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது, அதே போன்று அவருடைய கண் பார்வைகள் எல்லாம் கூர்மையாகி அவர்கள் புத்துணர்வு பெறுகின்றார்கள். அதே போன்று இந்த தேன்பானியினால் ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு நலவுதான், நமது உடலை வெளிப்புற சூழலிருந்து பாதுகாப்பது நமது தோல் ஆகும். அந்த தோலில் வரும் கரும்புள்ளி, சொரிச்சல், தோலுரிதல் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் அந்த தேம்பானியை சிறிதளவெடுத்து அந்த எங்களுடைய தோலுக்கு மேலே செலவு கொண்ட போது நிச்சயமா அந்த தழும்பு அப்படியே காலப்போக்கில் நீங்கி எங்களுக்கு ஆரோக்கியத்தை அது தந்துவிடும். எனவே இப்படி இந்த ஆச்சரியமான ஒரு உயிரினம் தரக்கூடிய இந்த ஷிஃபாவை நிச்சயமாக நாம் எங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த குர்ஆனுடைய வாசத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே அந்த தேனுடைய ஷிஃபாவை பற்றி சொல்கிறான். அது மிக முக்கியமான ஒரு ஷிஃபா, எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஷிஃபா. அல்லாஹ் வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது يَخْرُجُ مِنْ بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ, அதாவது தேனுடைய வயிற்று பகுதியிலிருந்து ஒரு பானம், பல கலர்களுடைய ஒரு பானம் வெளியாகிறது. அந்த பானத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ், அந்த பானத்திலே மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. தர்ஜமத்து குர்ஆன் உள்ளவர்கள் சூரத்து நகல் 69 ஆயத்தை எடுத்து பாருங்கள். அதனுடைய தர்ஜமா அல்லாஹ் சொல்கிறான், தேன் பானியிலே மனிதர்களுக்கு ஆரோக்கியம், நோய் நிவாரணி, நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே தேன் என்பது அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு படைப்பு. அதே போன்று தேனீரம் என்று படைத்துக் கொள்ள வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேனீக்களை எங்களுக்கு ஒரு அருளாக, அருள் நிறைந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் எங்களுக்காக வழிதந்திருக்கிறான். பூமியிலே உள்ள எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி படைத்து தந்திருக்கிறோம் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். எனவே பூமியிலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினங்களாலும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அப்படி என்றால் விஷஜந்துக்கள், பாம்புகள், தேள்கள், இதனாலும் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா என்று நாங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே எங்களுடைய புத்திக்கு தோன்றுகிறது. ஆம், அதற்கும் இன்றைய விஞ்ஞானிகள் அதற்கும் விளக்கம் சொல்கின்றார்கள். என்னென்றால், அதாவது எங்களுடைய இந்த சூழலிலே பல வாயுக்கள் காணப்படும், நைதரசன், ஆக்சிஜன், அதே போல நச்சு வாயு, இப்படி பல வாயுக்கள் காணப்படும். அந்த வாயுக்கள்ல சில வாயுக்கள் மனிதனுக்கு உகந்தாலும், எல்லா காற்றுக்களும் மனிதனுக்கு உகந்தாலும், நச்சு வாயு என்பது மனிதனுக்கு கூடாத ஒன்று. மனிதன் நச்சு வாயுவை உட்கொள்கொண்ட போது மனிதன் இறந்து விடுவான். அதனால் என்ன செய்கிறது, இந்த காட்டுகளில் இருக்கக்கூடிய விஷஜந்துக்கள், பாம்புகள், தேர்கள் போன்றவைகள் காற்றிலே இருந்து வரக்கூடிய அந்த நச்சு வாயுவை, நச்சு காற்றுவை அப்படியே உறிஞ்சி அந்த விஷஜந்துக்கள், அந்த மிருகங்கள், விஷஜந்துக்களான அந்த பாம்பு தேர்கள் எல்லாம் உறிஞ்சி அப்படியே குடிக்கிறது. அப்படி உறிஞ்சுகின்ற போது அந்த நச்சுவை அது உள்வாங்குகின்ற போது அந்த நச்சுவால் மனிதருக்கு பாதிப்பு இல்லாமல் போகுது. எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், பாம்பு தேடினா நஞ்சு எங்கட உடம்புக்கு ஏறு. அந்த நஞ்சு எங்க இருந்து இருக்குது, இந்த காட்டு. அதாவது அந்த காட்டுகள் இருக்கக்கூடிய கூடாத ஒன்றைத்தான் அது எடுக்குது. எனவே அந்த படைப்பாலையும், பாம்புகளாலையும், தேடுகளாலையும், அதே போல விஷஜந்துக்களாலையும் அல்லாஹ் எங்களுக்கு சில நிலவுகளை தருகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று, எங்களை உடம்புக்கு தகாத அந்த நச்சு வாயுவை அல்லாஹ் இந்த மிருகங்களை போட்டு, இந்த நச்சு வாயுவான இந்த, அதாவது பாம்பு தேள்களை போட்டு அந்த நச்சு வாயு அப்படியே அவைகள் உறிஞ்சி குடிக்கின்ற போது மனிதனுக்கு உகந்த ஒரு காற்று இந்த சூழலிலே கிடைக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அற்புதமான ஒரு படைப்பாக இந்த தேன்பூச்சி தந்திருப்பதை போல அதுல நிறைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மிக முக்கியமான 10 விதமான ஆரோக்கியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். எனவே எமது வாழ்விலே இந்த ஆரோக்கியங்களை பேணி தேனை ஷிஃபாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஷிஃபாவுக்காக, அதாவது நோய்களுக்குரிய ஆரோக்கியத்துக்காக இந்த தேன்பாணியை அடையாளப்படுத்தி கொடுத்தார்கள். எனவே எங்களது வாழ்விலும் இந்த தேன்பாணியை நாம் நோய் நிவாரணியாக பயன்படுத்த வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த தேன் என்ற படைப்பினத்தின் மீது நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்க வேண்டும். அதே போன்று நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன், தேன் என்பது அற்புதமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய ஒரு படைப்பு. அதே போன்று அந்த படைப்பு
நல்ல கட்டுப்பாடோடு உள்ள ஒரு படைப்பு, அதற்குள்ளே பல தலைமைத்துவங்கள் இயங்குகின்ற ஒரு படைப்பு, அதே போன்று அது பல பகுதிகளுக்கும் ஒரு கூட்டிலிருந்து ஒன்றாக சேர்ந்து சில இடங்களுக்கு போய் அப்படியே பிரிந்து ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அந்த பூக்களிலே மொச்சி அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பாணிகளை அப்படியே உறிஞ்சி விட்டு வந்து அவைகளைத்தான் அதனுடைய வயிற்றிலே சுமந்து விட்டு வந்து அதைத்தான் எங்களுக்கு பாணியாக அது தருகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃபா, ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா படிப்பினை உள்ள அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற மிக முக்கியமான கட்டுப்பாடு உள்ள அல்லாஹுனுடைய மிக முக்கியமான அற்புதமான படைப்பு அந்த தேனியை மேந்து படித்துக் கொண்ட ஏராளமான விடயங்கள், அதே போன்று அந்த தேனியில் இருந்து வரக்கூடிய அதனுடைய வயிற்று பகிர்ந்து வரக்கூடிய அந்த தேன் பாணியிலே வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை கொண்டு நிச்சயமாக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ஆரோக்கியத்தை மூலமாக எங்களுடைய உடம்பை பாதுகாப்பானாக. அதே போன்று அந்த ஆரோக்கியத்தை எங்களுடைய வாழ்விலும் பயன்படுத்தி தேனினூடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்தவர்களால் அனைவரையும் ஆக்குவானாக. ஏ அல்லாஹ், நல்ல ஷிஃபாவை குர்ஆன் ஹதீஸினூடாக தேடி எங்களுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான உடம்பாக எங்களுடைய உடம்புகளை வளர்க்கக்கூடிய நல்லவர்களாய் அனைவரையும் கபூ செஞ்சு கொள்வாயாக. ஏ அல்லாஹ், தேனிடமிருந்து கற்றுக்கொண்ட விடயங்களை வாழ்விலே அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கு தந்துடுவாயாக. ஏ அல்லாஹ், தேன் பாணியிலே எங்கள் அனைவருக்கு ஷிஃபாவை தந்துடுவாயாக. ஏ அல்லாஹ், குர்ஆன் சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு ஷிஃபா யா அல்லாஹ், எனவே அந்த ஷிஃபாவை கொண்டு எங்களுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை தேடக்கூடியவர் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.